அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பாடம் கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம். இப்போ சந்தேகம் தெளிதல் படலம் பாடத்திட்டம் தான் இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். கடந்த வகுப்புகளில் தத்துவ விளக்க படலம் 108 பாடல்களையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்றைய வகுப்பில் இந்த சந்தேகம் தெளிதல் படலத்தில் முதல் பாடல், நரற்குழி பறித்து மெல்ல நாட்டிய நெடிய கம்பம், உரமுற குத்தி குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போலே, பரமமாம் சொரூபம் தன்னில் பற்றிய மனோவிருத்தி திருநிலை பெற சந்தேகம் தெளிதலை மொழிகின்றேனே. அதாவது இப்போ ஒரு கம்பத்தை நடுறதுக்காக நாம் என்ன பண்ணுறோம், ஒரு குழியை பறித்து அந்த குழியில் வந்து ஒரு உயரமான கம்பத்தை நிறுத்தி வைக்கணும். அப்படின்னா அந்த கம்பம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும், காற்றுல வந்து அசையும் போது அந்த பக்கம் இந்த பக்கம் சாஞ்சி விழுந்துடக்கூடாது அல்லது ஆடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், அதை சைடில் பூரா நிறைய ஜல்லி கல்லை போட்டு அப்புறம் மணலை கொஞ்சம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு தட்டி தட்டி அந்த கம்பத்தை வந்து நம்ம நிறுத்துவோம். அதுதான் சொல்கிறாரு, நரற்குழி பறித்து மெல்ல நாட்டிய நெடிய கம்பம், உரமுற குத்தி குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போலே. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அந்த கம்பத்தை எப்படி நம்ம அடிக்கடி அந்த கல்லை போட்டு மணலை போட்டு ஸ்ட்ராங் பண்ணுறோமோ அது மாதிரி, பரமமாம் சொரூபம் தன்னில் பற்றிய மனோவிருத்தி திறநிலை பெற சந்தேகம் தெளிதலை மொழிகின்றேனே. அப்போ இந்த சொரூபம் தன்னில் நம்ம நிலையாக நிற்பதற்கான நம்முடைய மனோவிருத்தி பலவாறவற்றை பற்றி கொண்டிருக்கின்றது இல்லையா, அது வந்து எப்பயுமே அந்த பரமம்தான், அந்த ஆத்மா மட்டும்தான் நிலையானது, தன்னுடைய சொரூபம் என்பதை தெரிந்து கொண்டு அதில் திடமாக நிலை பெற்று இருப்பதற்கான சந்தேகம் தெளிதலை வந்து நான் கூறப்போகின்றேன் அப்படின்ட்டு இந்த முதல் பாடலில் சொல்கிறார். அந்த பிரம்மஸ்வரூபத்திலே மனதை நிலையாக நிற்கச் செய்ய மீண்டும் மீண்டும் அதை பற்றி விசாரித்து ஒரு தெளிவை அடைய வேண்டும் என்பதனாலே இந்த சந்தேகம் தெளிதல் படலத்தை இங்கு நான் கூறப்போகின்றேன் அப்படின்னு சொல்லி முதல் பாடலில் தலைப்பை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். சந்தேகம் தெளிதல் படலத்தினுடைய தலைப்பை அறிமுகப்படுத்துகிறார். அடுத்து இரண்டாவது பாடல், நற்கருத்து உடையோனாகி ஞானவானாகி நின்றோன், மர்க்கட நியாயம் போலே மகாபூத விகாரம் தொட்டு நிர்குண விதேக முக்தி நிலை பரியந்தம் சொன்ன சர்க்குருவினை விடாமற் சந்ததம் அனுசரித்தான். அதாவது இதுவரைக்கும் சிஷ்யன் என்ன பண்ணுறான்னா அந்த ஞான குருவின் மூலமாக அவர் கூறிய ஆத்ம விசார தத்துவங்களையும் நற்கருத்துக்களையும் நன்றாக உள்வாங்கி கொண்டான். அப்படி நன்றாக உள்வாங்கி கொண்ட அந்த சிஷ்யன் ஒரு ஞானவானாக மாறிவிட்டான். அதுதான் இங்க சொல்றார், நற்கருத்து உடையவனாகி ஞானவானாகி நின்றோன். அப்ப நல்ல ஒரு ஞானத்துக்கும் ஒரு புரிதலுக்கும் வந்து விடுகிறான் அந்த சிஷ்யன். மர்க்கட நியாயம் போலே மகாபூத விகாரம் தொட்டு, மர்க்கட நியாயம்னா என்னன்னா இப்ப ஒரு குரங்கு குட்டி என்ன பண்ணும்னா தன்னுடைய தாய் குரங்கு வந்து கெட்டியா பிடிச்சிக்கும். இது இந்த பக்கம் அந்த பக்கம் தாய் குரங்கு தாவும் போது கீழே விழாம இருக்கிறதுக்காக அதை கெட்டியாக பிடிச்சு வச்சுக்கும். அப்போ தான் அது எங்கே தாவினாலும் அந்த மரத்துக்கு எந்த பக்கம் போனாலும் கீழே விழாமல் இருக்கும். அது மாதிரி இந்த சிஷ்யன் என்ன பண்ணுறான், குருவை கெட்டியாக பிடிச்சிக்கிறான். அப்போ அது மாதிரி அவன் கெட்டியாக பிடிச்சிக்க பிறகு அவன் என்ன தெரிஞ்சுக்கிறான், மகாபூத விகாரம் தொட்டு நிர்குண விதேக முக்தி நிலை பரியந்தம், அதாவது இந்த ஐந்து பூதங்களும் அதில் மிகப்பெரிய பூதமாக இருக்கின்ற மகாபூதமாகிய ஆகாசம் தொட்டு அதிலிருந்து வெளிக்கிளம்பிய இந்த பிரபஞ்சம் முதற்கொண்டு இறுதியாக நம்ம அடைய வேண்டிய நிர்குண விதேக முக்தி நிலை பரியந்தம். அப்போ இப்போ நம்ம இறுதியாக இந்த பாடத்திட்டத்தை நாம் தெரிஞ்சுக்கொண்டது என்னன்னா, நிர்குண பிரம்மமாகி அந்த ஆத்மாவாகவே நான் இருக்கிறேன் என்று தன் சொரூபத்துக்கு திரும்பிவிடக்கூடிய நிலைப்பாட்டிற்கு வருகின்ற பரியந்தம், சொன்ன சத்குருவினை விடாமல் சந்ததம் அனுசரித்தான். அப்போ அதை விளக்கமாக எடுத்துரைத்த குருநாதரை விடாமல் கெட்டியாக சிஷ்யன் பிடித்து கொண்டான் அப்படின்னு இந்த பாடலில் சொல்ல வர்றார். முதல் பாடலில் சிஷ்யன் வந்து இந்த சந்தேகம் தெளிவதற்கான இந்த இதை சொல்லப்போகிறேன்னு சொன்னார். அதுக்குண்டான ஸ்ட்ராங்காக எப்படி ஒரு கம்பத்தை நடுறாங்களோ அது போல் நான் இங்கே வந்து என்னுடைய விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் வந்து அந்த ஞானவான் ஆகி நின்ற சிஷ்யனுக்கு தன்னை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட அவனுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அதாவது ஆதியாகி அந்த மகாபூதத்தினுடைய விகாரம் தொட்டு நிர்குண விவேக முக்தி நிலை வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட விஷயங்களிலே சத்குருவை விடாமல் பிடித்து கொண்டிருக்கின்றான் அப்படின்ட்டு இந்த ரெண்டாவது பாடலில் சொல்லி முடிகிறார். மூன்றாவது பாடலில் சொல்கிறாரு, சந்ததம் குருடன் தன்னை சாயை போல் விடாமல் அன்பாம் மைந்தனை நோக்கி சாட்சி மாத்திரமாய் நின்றாயோ, சிந்தையில் ஐயமெல்லாம் தீர்ந்தவோ, தெளிவுன்னுள்ளே அந்தரம் கலந்ததுண்டோ, அனுபவம் உரை செய்வாயே அப்படிங்கிறார். அதாவது சந்ததம் குருடன் தன்னை சாயை போல் விடாமல், அதாவது சிஷ்யன் என்ன பண்றான், தன்னுடைய நிழல் போல ஒட்டிக்கிறான் குருநாதர் கிட்ட. அந்த முதல் பாடல்ல குரங்கு போல போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்கிற மாதிரி சொல்றாரு, ஒரு ஓமானத்தை கொடுக்குறாரு. இதுல சாயை போல நிழல் போல வந்து ஒட்டிக்கிட்டான் என்கிட்ட அப்படிங்கிறாரு. எப்பொழுதும் தன்னுடைய நிழல் போன்று விடாமல் பற்றி கொண்டிருக்கின்ற சிஷ்யனை பார்த்து சொல்றாரு, சந்ததம் குருடன் தன்னை சாயை போல் விடாமல் அன்பாம், அன்பால என்ன அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கான், அப்படிப்பட்ட மைந்தனை நோக்கி சாட்சி மாத்திரமாய் நின்றாயோ, நீ வெறும் சாட்சி மாத்திரமாகத்தான் இருக்கிறாயா, வெறும் பார்வையாளனாகத்தான் இருக்கின்றாயா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அப்புறம் சிந்தையில் ஐயமெல்லாம் தீர்ந்ததுவோ, உன்னுடைய சந்தேகம் எல்லாம் தீர்ந்துடுச்சா, உன்னுடைய மனதில் இருக்கிற அத்தனை சந்தேகமும் தீர்ந்துடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு, தெளிவுனுள்ளே அந்தரம் கலந்ததுண்டோ, அப்படி நீ அடைஞ்ச தெளிவில் ஏதேனும் விபரீதங்கள் திருப்பி வந்துடுச்சா, ஏதாவது சந்தேக புத்தி வந்துடுச்சா, அப்படி இருந்தா உன்னுடைய அனுபவத்தை எனக்கு கூற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்தரம் கலந்ததுண்டோ, அனுபவம் உரை செய்வாயே. அப்போ சிஷ்யனை பார்த்து குரு சொல்றாரு, இப்போ நீ நல்ல தெளிவாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன், அப்படி ஏதாவது உனக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கேளுப்பா, ஏன்னா நீ சாட்சி மாத்திரமாக தான் நிற்கிறாயின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சிஷ்யன்கிட்ட பேசுகிற மாதிரி அமைச்சிருக்காரு மூன்றாவது பாடலில். இப்போ அடுத்தது நான்காவது பாடல் பார்க்குறோம். ஏன்னா இப்போ இந்த பாடல்கள்லாம் வந்து கொஞ்சம் அறிமுக பாடல்கள் அப்படிங்கிறதுனால பெரிய விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனாக அவர் சொல்லிட்டு வர்றாரு. அடுத்தது நாலாவது பாடலில், என உரை தருளும் ஆசான் இருபதம் வணங்கி எந்தாய், சனனவன் காட்டில் மோக தமத்தெழு பேதப்பேய்கள், உனதருள் உதய வெற்பில் உபதேச வருக்கன் தோன்றி மனவெளி தெரிய நான வான்கதிர் பறந்தாளுண்டோ. அப்போ இவ்வாறு குருநாதர் சூர்ணதை கேட்குறான் அந்த சிஷ்யன். இப்போ உனக்கு சந்தேகம்லாம் தெரிஞ்சிடுச்சா, இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட உடனே அவர் கூறிய அந்த வார்த்தைகளை கேட்டு அவருடைய இருபதம் வணங்கி, அவருடைய இரு பாதங்களை தொட்டு வணங்கியபடி சிஷ்யன் பின்வருமாறு கூறத் தொடங்குகிறான், என உரை தருளும் ஆசான் இருபதம் வணங்கி எந்தாய், ஜனனவன் காட்டில், இப்போ அடர்ந்த காட்டிலே கருமையான இருள் இருக்கு, அந்த இருளில் ஒன்றுமே தெரியாத போது சூரியன் உதித்தவுடன் உண்டான அந்த வெளிச்சத்திலே அந்த காடு முழுவதும் எப்படி ஒரு பிரகாசமான வெளிச்சம் தோன்றுகின்றதோ அதுதான் சொல்றாரு. சனனவன் காட்டில் மோக தமத்தெழு பேதப்பேய்கள், உனதருள் உதய வெற்பில் உபதேச வருக்கன் தோன்றி. அதுபோல அடர்ந்த இருளாகிய வேத புத்திகளாகிய பேய்கள் அறிவை மறைத்து கொண்டு ஒன்றுமே தோன்றாத போது தங்களது உபதேசத்தால் உதித்த ஞான ஒளியின் பிரகாசமான வெளிச்சத்தால் அறியாமை என்ற இருள் இருந்த இடம் தெரியாமல் விலகி அந்த அறிவு தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க குருநாதரை பார்த்து சிஷ்யன் சொல்றான். உனதருள் உதய வெற்பில் உபதேச வருக்கன் தோன்றி மனவிழி தெரிய ஞான வான்கதிர் பறந்தால் உண்டோ. குருநாதா, நீங்க சொன்னதை நான் கேட்டு நல்ல ஒரு தெளிந்த அறிவுக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய மனதில் இருந்த அறியாமை பேய்கள் பேத பேய்கள் எல்லாம் நீங்கிவிட்டன, அது எப்படி நீங்கிச்சு அப்படின்னா உன்னுடைய ஞான ஒளியினாலே என்னுடைய அறியாமை இருள் நீங்கிவிட்டது அப்படின்னு சொல்லி குருநாதர்கிட்ட வந்து அவன் சொல்வதாக இந்த நான்காவது பாடல் அமைக்கப்பட்டிருக்குது. பொதுவாக இந்த பேத புத்திகள் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இங்கே சொல்கிறார் பாருங்க, ஜனனவன் காட்டில் மோகத்தமத்தெழு பேதப்பேய்கள். ஒவ்வொன்றையும் நம்ம பேதமாக பார்க்குறோம், என்ன மாதிரி பேதங்கள் பார்க்குறோம், இப்போ நான் வேறு இறைவன் வேறு அப்படிங்கிற பேத புத்தி நம்மக்கிட்ட இருக்குது, அதாவது நான் படைக்கப்பட்டவன் இறைவன் படைப்பவன் அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்மக்கிட்ட இருக்குது, இவ்வாறு நம்ம நிறைய விஷயங்களை பிரிச்சுக்கிறோம். இந்த பிரிவுகள் எல்லாம் பேத புத்திகள்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த மாதிரி பேத புத்திகளாக எனக்கு நீங்கி இப்போ ஒன்றே ஆகிய அந்த ஏகமாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த தெளிவுக்கு வந்துடுறான். அதை தான் அவன் சொல்கிறான் அந்த நான்காவது பாடலில். அப்புறம் மீண்டும் ஐந்தாவது பாடலில் மீண்டும் அவனே பேசுகிறான். மந்திரமூர்த்தி தன்னால் மாற்றிய பேய் போனாலும் எந்திரம் எழுதி கட்டி இனி வராவகை செய்வார்போல் முந்திய உன் உபதேசத்தால் மோகம் போனாலும் ஐயா, புந்தி நின்று உரைக்க இன்னும் புகழும் விண்ணப்பம் உண்டே. நீங்கள் என்ன சொல்கிறானா இந்த பாடலில், ஐந்தாவது பாடலில், ஐயனே பேய் பிடித்தவனுக்கு மந்திரவாதியை கொண்டு பேயை ஓட்டி விட்டது போல, அவ்வாறு ஓட்டிவிட்ட பிறகு அவன் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பியது போல, மேலும் எந்திரம் எழுதி கட்டி இனி வராமல் அதை தடுத்து விடுவது போல. அதுதான் இந்த ரெண்டு வரியில் சொல்கிறான். மந்திரமூர்த்தி தன்னால் மாற்றிய பேய் போனாலும் எந்திரம் எழுதி கட்டி இனி வராவகை செய்வார் போல. இப்போ ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா அந்த பேய் பிடிச்சவனை எப்படி பேயை ஓட்டுறாங்கன்னா, ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து பேயை ஓட்டுறாங்க. அப்போ அந்த பேயை ஓட்டுன உடனே அவன் என்ன பண்ணுறான், பேய் ஓடி இயல்பு நிலைக்கு வந்துடுறான். அப்படி இயல்பு நிலை வந்தவனை அதோடு விட்டுறதில்லை. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மந்திர தாயத்தை கட்டி விட்டுறாங்க. ஒரு எந்திரமாக எழுதி அந்த தாயத்தை உள்ளே கட்டி வச்சிடறாங்க. ஏன்னா இனிமேல் திருப்பி அந்த பேய் வந்து அவனை பிடிச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதை வந்து அவன் ஒப்பீடு பண்ணுறான் இந்த பாடலில். அப்போ எந்திரம் எழுதி கட்டி இனி வராவகை செய்வார் போல, முந்தைய உன் உபதேசத்தால் மோகம் போனாலும் ஐயா, முன்ன நீங்கள் சொன்ன உபதேசம் இருக்கே அந்த உபதேசத்தினால் என்னுடைய மோகம் போனாலும் ஐயா, புந்தி நின்று உரைக்க இன்னும் புகழும் விண்ணப்பம் உண்டே. மீண்டும் என்னுடைய நிலை மாறாமல் அந்த அஞ்ஞான நிலைக்கு நான் போய்விடாமல், எப்படி இப்போ பேய் பிடிச்சவனுக்கு வந்து பேயை ஓட்டிட்டா கூட திருப்பி அந்த பேய் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு எந்திரம் எழுதி கட்டுறாங்க, அது போல் இவனுக்கு வந்து இந்த ஞானம் வந்துடுச்சு, ஒரு தெளிந்த அறிவுக்கு வந்திருக்கிறான். இருந்தாலும் ஒரு பயம், திருப்பி எங்கே அந்த ஞானம் போயிடுமோ, அறியாமை வந்துடுமோ, அதனால் அந்த மாதிரி ஒரு நிலை எனக்கு வராமல் இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குதப்பா, புந்தி நின்று உரைக்க இன்னும் புகழும் விண்ணப்பம் உண்டே, இன்னும் சில கேள்விகள் உங்ககிட்ட நான் கேட்கலாமா, அதை நான் ரொம்ப அறியறதுக்கு ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஐந்தாவது பாட்டில் அதே சிஷ்யன் மீண்டும் குருநாதரிடம் சில சந்தேகங்களை எழுப்புவதற்காக கேள்வி எழுப்புவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஆறாவது பாடலில், ஆகம பிரமாணத்தால் அரி என்றும் வாக்கு கெட்டாது, ஏக்கமாம் பிரம்மம் என்று இதயத்தால் உணர்வாய் என்றும், சோகமாம் மனதிற்கெட்டா சுயஞ்சோதி என்றும் சொன்னீர், மோகமாம் இரண்டு சங்கை முளைத்தன பறித்திடீரே. இப்போ குருநாதா, ஆகம பிரமாணத்தால் நீங்கள் கூறிய உபதேசம், அந்த வேத உபநிஷதங்கள் வைத்து நீங்கள் எனக்கு சில விளக்கங்களை கொடுத்தீங்க. அந்த ஆகமம் பிரமாணம் என்ன சொல்லுது, பிரம்மம் மட்டுமே சத்தியம்னு சொல்லுது, அதனால் அது சாதாரண ஒரு வாக்குக்கே எட்டாது, நம்முடைய வாய் வார்த்தைகளில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமே அல்ல அது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மகா வாக்கியம் தத்துவம் அசி, அந்த பிரம்மமாகவே நீ இருக்கிறாய், அதுவாகவே நீ இருக்கிறாய் என்பதை அறிந்து கொள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்புறம் அதன் பிறகு அப்படிப்பட்ட ஒன்றேயான அந்த பிரம்மத்தை வாக்குக்கு எட்டாது என்றும் அதை மனதினால் உணர முடியும் என்று கூறிவிட்டு பிறகு சோகமான மனதிற்கு எட்டாத சுயஞ்சோதி என்றும் கூறினீர்கள். ஏகமாம் பிரம்மம் என்று இதயத்தால் உணர்வாய் என்றும், சோகமாம் மனதிற்கெட்டா சுயஞ்சோதி என்றும் சொன்னீர். இப்போ நீ இப்படி தத்துவமசிங்கிற ஒரு உபதேசத்தை கொடுத்தபோது நீ அதுவாகவே இருக்கிறாயின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த ஒன்றேயான பிரம்மம் வந்து வாக்குக்கு எட்டாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் மனதினால் உணர முடியும்னு கூறிட்டு திருப்பி அது மனதிற்கு எட்டாத சுயஞ்சோதின்னு வேற போட்டு என்ன குழப்புறீங்களே சுவாமி. இப்படி எனக்கு மோகமாம் இரண்டு சங்கை, சங்கைனா சந்தேகம், இப்படிப்பட்ட இரண்டு சந்தேகம் என்னிடத்துல வந்துருச்சு. அதாவது மனம் மற்றும் வாக்கு என்ற இந்த இரண்டுக்கும் எட்டாத பரபிரம்மத்தை நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்ற மகா வாக்கியத்தினாலும், மனதிற்கு எட்டாத சுயஞ்சோதி என்றதினாலும் இந்த இரண்டையும் எப்படி உண்மை என்று ஏற்பது, இதுவே என்னுடைய சந்தேகம் அப்படின்னு சந்தேகத்தை இப்போதான் எழுப்புறான். முதல் முதல் சந்தேகத்தை ஆரம்பிச்சிட்டான். அதாவது இவ்வளோ தூரம் நல்லா சொல்லிட்டு வந்தீங்க, அந்த ஏகம்தான் பிரம்மம்னு சொன்னீங்க, அது இதயத்தால் உணர்வுன்னு சொல்லிருந்தீங்க, அப்புறம் சோகமான மனதிற்கெட்டா சுயஞ்சோதி என்றும் சொன்னீர்கள், அப்போ மனதுக்கு எட்டாதுன்னு வர சொல்றீங்க, அப்புறம் திருப்பி இதயத்தால் உணர்வுன்னு சொல்றீங்க, அப்புறம் அது வந்து வாக்கு கெட்டாதுன்னு வர சொல்றீங்க. அப்போ இந்த ரெண்டு சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. ஒரு வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாத அந்த சுயஞ்சோதி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு திருப்பி கேட்குறான். இப்போ அதுக்கு குருநாதர் விளக்கம் கொடுக்குற மாதிரி இப்போ ஏழாவது பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்றை முப்பிரமாணத்தால் வஸ்து நிர்ணயம் கூடாதே, குற்றதோர் விடயம் பூதம் உபயம் அன்றாதலாலே, குற்றமாம் குணவிசேடம் கூடாமல் இருக்கையாலே, இற்றது வாக்கு கெட்டாது என்பதும் அறிவாய் நீயே. அன்பனே, உன்னுடைய சந்தேகத்துல முதல் சந்தேகமான பிரம்மம் வாக்குக்கு எட்டாது என்று ஏன் கூறப்பட்டது என்றான், வேதாந்த சாஸ்திரத்திலே ஒரு பொருளை விளக்குகின்ற பொழுது மற்ற முப்பிரமணத்தால் வஸ்து நிர்ணயம் கூடாது, அதை மூன்று வழிமுறைகளான பிரத்யட்ச பிரமாணம், அனுமானம் மற்றும் ஓமானம் என்ற மூன்று வழிகளை கொண்டு விளக்க முற்படுவது வழக்கம். அப்ப முப்பிரமாணத்தால் அப்படின்னு சொல்றாரு, மற்ற முப்பிரமாணத்தால், அதாவது பிரத்யட்ச பிரமாணம், அனுமானம் மற்றும் ஓமானம் என்ற மூன்று வழிகளை கொண்டு விளக்க முற்படுவது வழக்கம். இதில் பிரத்யட்ச பிரமாணம்னா என்னன்னா, அந்த பொருளை நம்ம கண்கூடாக நேரில் கண்டு அதை பற்றி அறிந்து கொள்வது பிரத்யட்ச பிரமாணம். இப்போ அனுமானம்னா என்ன, ஏற்கனவே அந்த பொருளை பற்றிய ஒரு அறிவு நம்ம கிட்ட இருக்குது, அப்போ அதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானம் செய்கிறது. இப்போ அதைத்தான் நம்ம கடந்த பாடல்கள்லாம் ஓமானத்தில் பார்த்தோம். இப்போ மலை மேலே வந்து ஒரு புகை போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல அந்த புகை போகுதுன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு நெருப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுமானம் நமக்குள்ளே வந்துடுதுல்ல. ஏன்னா நம்ம நெருப்பை பார்த்துருக்குறோம், அந்த நெருப்பிலிருந்து புகை போனதையும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அந்த நெருப்பை பற்றி ஒரு அறிவு நம்ம இடத்துல இருப்பதுனால அந்த அனுமானத்தில் அந்த இடத்துல நெருப்பு இருக்குங்கிறது இங்கே கீழேருந்து நம்ம புகையை பார்த்த உடனே சொல்லிட முடியும். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே நெருப்போட அனுபவப்பட்டிருக்கிறோம். அப்போ அதனால் மலை மேலே வெறும் புகை தெரிஞ்சால் கூட அங்கே நெருப்பு எரியுது அப்படின்ட்டு நம்ம இங்கிருந்துகிட்டே சொல்ல முடிகிறது, நமக்கு தெரிந்த அனுமானத்தின் வாயிலாக சொல்ல முடியும். அது வந்து நம்ம யூகித்து அறிந்து கொள்ள முடியும். இப்போ ஓமானமும் இதே மாதிரி தான், வேறொரு பொருளை உதாரணம் காட்டி அதை விளங்க வைக்கின்ற வழிமுறை. இப்போ ஓமானமாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னா அதுக்கு கம்பேர் பண்ணுற மாதிரி இன்னொரு பொருளை காட்டி இதுதான் அதுன்னு சொல்லி ஓமானம் பண்ணி காட்டிடலாம். ஆனால் பிரத்யட்ச பிரமாணம்ங்கிறது என்னன்னா, நம்ம கண்கூடாக நம்முடைய நேரடி பார்வையில் அதை தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு உண்மைன்னு நம்ம நம்புவோம், இல்லைன்னா அதை நம்ப மாட்டோம். அப்போ இந்த மூன்று பிரமாணத்தால் வஸ்து நிர்ணயம் கூடாதே, அப்படிப்பட்ட இந்த மூன்று வழிமுறைகளை கொண்டு அந்த பரபிரம்மத்தை பிரத்யட்ச பிரமாணமாக நேரில் பார்த்து அறிவதோ, அல்லது மற்றவர்கள் கூற கேட்டு ஊகித்து அனுமானத்தினால் அறிவதோ, அல்லது வேறொன்றை உதாரணமாக சுட்டிக்காட்டி அறிவதோ இயலாது என்பதனால் பிரம்மம் என்பது வாக்குக்கு எட்டாதது என்று கூறப்பட்டது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். இப்போ பிரம்மம் என்பது வாக்குக்கு எட்டாது அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய பொருளை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ மூன்று பிரமாணங்கள் நம்ம நடைமுறையில் வச்சிருக்கிறோம், பிரத்யட்ச பிரமாணம், அனுமானம், அப்புறம் ஓமானம். இப்போ இதில் பிரத்யட்ச பிரமாணம்னா நம்ம நேரில் அந்த பொருளை பார்த்தா தான் நம்புவோம். இப்போ நம்ம வந்து பிரம்மத்தை நேரில் பார்க்கல, அப்போ அதனால் பிரத்யட்ச பிரமாணம் நமக்கு சூட் ஆகாது. அதே மாதிரி இன்னொரு பொருளோட கம்பேர் பண்ணி பிரம்மம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வேற ஒரு பொருளோட கம்பேர் பண்ணி கொடுத்தா நம்ம ஏற்றுக்குவோமானா நிச்சயமாக அதுவும் நம்மளால் நம்ப முடியாது. சரி, ஒரு அனுமானமாக சொல்லலாமா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, இப்போ எப்படி மலை மேலே நெருப்பு எரியும் போது அங்கே புகை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நெருப்பு பார்த்த அனுபவம் இருக்கிறதுனால அங்கே புகை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி பிரம்மத்தை வந்து ஒரு அனுமானத்தில் சொல்ல முடியுமானா, அப்படியும் சொல்ல முடியாது. அப்போ இந்த மூன்று பிரமாணங்கள்லையும் அதை கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்கிறத இங்கே சொல்கிறாரு. மற்ற முப்பிரமாணத்தால் வஸ்து நிர்ணயம் கூடாதே. அப்போ இந்த மூன்று பிரமாணங்கள் வாயிலாக அந்த வஸ்து, அந்த பிரம்மம் இருக்கின்றது என்பதை நிரூபிக்க முடியாது. அப்போ அதனால்தான் உற்றதோர் விடயம் பூதம் உபயம் அன்றாதலாலே, இப்போ இந்த மூன்று பிரமாணங்களால் நிரூபிக்க முடியாதுங்கிறதுனால இது வாக்குக்கு எட்டாதுன்னு புரிஞ்சிக்கோ. அதே அப்படிப்பட்ட பரபிரம்மம் பஞ்சபூதங்களால் உண்டான இந்திரியங்களுக்கோ அல்லது குற்றமுள்ள குண விசேஷங்களுக்கோ பொருந்தாத பொருளாக இருப்பதினால் இந்த பரபிரம்மத்தை வெறும் வாக்கியத்தின் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என்பதையும் அறிந்து கொள் அப்படிங்கிறார். குற்றமாம் குண விசேடம் கூடாமல் இருக்கையாலே, இற்றது வாக்கு கெட்டாது என்பதும் அறிவாய் நீயே. அப்போ அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? அது ஒரு நிர்குண ஸ்வரூபம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிர்குண ஸ்வரூபம் அப்புறம் பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் அது இருக்குது. ஏன்னா இங்க வந்து ஆகாய பூதத்திலிருந்து தான் மற்ற ஐந்து பூதங்களும் வெளிப்பட்டது நம்ம கடந்த பாடங்கள்ல படித்தோம். அப்ப அந்த பூதங்களுக்கு அப்பாற்பட்டது அந்த பரபிரம்மம். அப்ப அதனால உற்றதோர் விடயம் பூதம் உபயம் அன்றாதலாலே குற்றமாம் குணவிசேடம் கூடாமல் இருக்கையாலே இற்றது வாக்கு கெட்டாது என்பதும் அறிவாய் நீயே. அப்ப இதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இப்படி சாதாரண ஒரு ஓமானத்தாலேயோ ஒரு அனுமானத்தாலேயோ அல்லது பிரத்யட்ச பிரமாணத்தாலேயோ சொல்லிட முடியாது. அப்ப இது ஒரு வாக்கு கெட்டாதுங்கிறது இதுதான் அர்த்தம்ப்பா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல விளக்குறாரு. ஏழாவது பாடல்ல எட்டாவது பாடல் என்ன சொல்றாருன்னா, வாக்கியம் தன கெட்டாது வஸ்து என்று உரைத்த வேதம் வாக்கிய விருத்தியால் அவ்வஸ்துவை காட்டிற்றன்றோ. வாக்கியங்களிலே மானமாவது ஏது என்றாயாகில் வாக்கியம் இரண்டும் மெய்யே மறைகள் பொய்யாது கேளாய். அதாவது வாக்கு கேட்டாத பரபிரம்ம வஸ்துவ மகா வாக்கியத்தின் வாயிலாக தத்துவம் அசி நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டுது. ஆனா அந்த வாக்கியத்தின் பிரமாணம் என்ன? நீ அதுவாகவே இருக்கிறாய் என்ற வாக்கியத்தில் வாக்கிய அர்த்தம் பொருந்தாமல் அதன் உண்மை பொருள் அறியும் வண்ணம் லட்சிய அர்த்தம் தானே அங்க பொருள்படுது அப்படின்னு அவர் இங்க விளக்கம் கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த வாக்கிய அர்த்தம் லட்சிய அர்த்தம் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப அங்க கருப்பு மேயுது அங்க சிகப்பு ஓடுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த வாக்கியத்தினுடைய பொருள் என்ன? ஒரு கருப்பு மாடு மேய்ந்துகிட்டு இருக்கு, ஒரு சிகப்பு மாடு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எதை சேர்த்துணும் எதை பிரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த பாடத்துல படித்தோம். லட்சண விருத்திகள்ல நமக்கு நிறைய விஷயங்கள் விதிப்படி எல்லாம் பார்த்தோம். அதுல இவர் அதான் சொல்றாரு, வாக்கிய விருத்தியால் அவ்வஸ்துவை காற்றிற்றன்றோ வாக்கியங்களிலே மானமாவது ஏது என்றாயாகில் வாக்கியம் இரண்டும் மெய்யே மறைகள் பொய்யாது கேளாய். அதாவது ஜீவனிடமும் ஈஸ்வரனிடமும் விட்டும் விடாத லட்சணை என்ற இலக்கண விதியை கொண்டுதான் ஜீவனிடம் உள்ள சைத்தன்யமும் ஈஸ்வரனிடத்தில் உள்ள சைத்தன்யமும் ஒன்றேயான அந்த பரபிரம்மத்தின் சேதனமே என்பதை சுட்டிக்காட்டி நீ அதுவாகவே இருக்கிறாய் என்று சாஸ்திரம் கூற வருகின்ற மகா வாக்கியத்தின் பொருளாகும் என்பதை அறிவாயாக. இதை அறியாம ஜீவனின் ஸ்தூல உடலான மனித உடலையும் ஈஸ்வரனின் ஸ்தூல உடலான இந்த பிரபஞ்ச உடலையும் ஒன்று என்று இணைக்க முயன்றோமானால் அது தவறான புரிதலாகும். இது இந்த வாக்கிற்கு பொருந்தாது என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதனையே வாக்கிற்கு எட்டாது என்று சாஸ்திரம் கூறுகின்றது. ஆகவே சாஸ்திரம் கூறுவது உண்மையே இன்றி பொய்யாகாது அப்படின்னு இங்க சொல்றார். வாக்கியங்களிலே மானமாவது ஏது என்றாயாகில் வாக்கியம் இரண்டும் மெய்யே மறைகள் பொய்யாது கேளாய். அப்ப அதான் அவர் சொல்றாரு, விட்டு விடாத லட்சணை வழியா இங்க இரண்டு சைத்தன்யமும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க கூடாது. ஜீவன் இடத்துல ஒரு தனி சைத்தன்யம் இருக்குது, ஈஸ்வரன் இடத்துல ஒரு சைத்தன்யம் இருக்கு அப்படின்னு பிரிச்சு பார்க்க கூடாது. இங்க ஒரே சைத்தன்யம் தான் இருக்கு. அந்த சைத்தன்யத்தின் அடிப்படையில அந்த ரெண்டு சைத்தன்யத்தையும் எடுத்து நம்ம ஒன்றாக பொருத்துறோம். ஆனா உடல்கள் ரெண்டுமே வந்து தனித்தனி. இங்க வந்து ஜீவ உடலை வந்து ஈஸ்வர உடலோட பொருத்தி பார்க்க முடியாது. இது கிஞ்சிக்னன் அது சர்வக்னனாக இருக்கிறது உடல் அடிப்படையில. ஆனா உள்ளே இருக்கிற சைத்தன்யமோ ஒன்றையாகத்தான் இருக்கிறது அப்படின்னு தான் இந்த பாடல் அவர் சொல்றாரு. அந்த அடிப்படையில தான் இங்க விட்டு விடாத லட்சணினை எடுத்துக்கணும். அந்த எடுத்துக்கிட்டு ஜீவன் இடத்தில் உள்ள சைத்தன்யமும் ஈஸ்வரன் இடத்துல உள்ள சைத்தன்யம் ஒன்றே என்பதை புரிந்து கொள்வதைத்தான் நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்று சாஸ்திரம் கூறுகின்ற பொருளாகும். அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இங்க எடுத்து சொல்றார். அப்படிப்பட்ட சாஸ்திரம் கூறுவது வந்து பொய்யாகாது என்பதை நீ அறிவாயாக அப்படின்ட்டு எட்டாவது பாடல தெளிவுபடுத்துறாரு சிஷ்யனுக்கு. மீண்டும் சொல்றாரு, தன் பதியல்லா பேர்கள் தமை அல்ல அல்ல என்றால் அன்பனை கேட்ட நேரம் அவள் வெட்கி மௌனமானாள் என்பது போல நீக்கி இதன்று இதன்று என சேடித்த பின் பரபிரம்மம் தன்னை பேசாமல் காட்டும் வேதம். இங்க நம்ம நேர்த்தி பண்றதை சொல்றாரு. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு, எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அருமையாக கொடுக்குறாரு. இப்போ வெகு நாட்களாக சந்திக்காத ரெண்டு தோழிகளும் ஒரு விழாவில் வந்து சந்திச்சுக்கிறாங்க, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு. அப்படி சந்திக்கும்போது ஒருவள் வந்து தன் தோழியை பார்த்து, உன் திருமணத்துக்கு என்னால் வர முடியல, உன் கணவனை பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், அதை கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு கேட்குறான். ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறா, உன் புருஷனை பற்றி எனக்கு சொல்லு, நான் உன் மேரேஜுக்கு வர முடியல அப்படின்ட்டு. அப்போ அதன் பிறகு அவள் என்ன பண்ணுறா, அந்த தோழியினிடம், இந்த ஆடவனா உன் கணவர் என்றும் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு, அவரை பார்த்துட்டு இவரா உன் கணவர் அப்படின்னு கேட்குறாரு, அல்லது அவரா என்று பலரை விசாரிக்க, இவரா அல்லது அவரா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற கணவனை பற்றி சந்தேகப்பட்டு கேட்குறான். ஏன்னா அவள் வந்து கல்யாணத்துக்கு வரல, அதனால் அந்த ஃப்ரெண்டோட புருஷன் எப்படி இருப்பான்னு அவள் பார்க்கல, அதனால் சந்தேகத்தோட பக்கத்தில் நிற்கிறவர் இவரா அல்லது அவரா அப்படின்னு கேட்குறான். அப்போ இவனும் என்ன சொல்கிறான், இல்லை இல்லை அவர்கள் என் கணவர் அல்ல 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 அப்படின்னு சொல்கிறான். இவரான் கேட்டவுடனே இவர் இல்லைங்கிறா, அவரான்னு கேட்டவுடனே அவர் இல்லைங்கிறான். அப்புறம் உண்மையான கணவரை பார்த்துட்டா அவரான்னு கேட்குறா. அப்போ அவர் தான் சொல்கிறதுக்கு அவள் அப்படியே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போகிறான். ஏன்னா தன்னுடைய கணவன் தெரிஞ்சிடுச்சு, அவர் கண்டுபிடிச்சிட்டா, ஆனால் அதை தன்னுடைய வாயால் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிறனால வெக்கத்தில் அப்படியே தலை குனிகிறான். இந்த ஓமானத்தை சொல்கிறாரு, தன் பதியல்லா பேர்கள் தம்மை அல்ல அல்ல என்றால், அன்பனை கேட்ட நேரம் அவள் வெட்கி மௌனமானாள். அப்போ இவர் இந்த ஆளா அந்த ஆளான்னு கேட்டப்போ இல்லை இல்லைன்னு போல்டாக பேசிகிட்டு இருந்தவன் தன்னுடைய கணவனை பார்த்து இவரான்னு கேட்ட உடனே மௌனமே பதில்ங்கிற மாதிரி தலையை குனிஞ்சு அப்படியே வெக்கப்படுறான். அப்போ அது மாதிரி இங்கே நாம் என்ன பண்ணுறோம், இந்த தத்துவங்களை பூரா நீக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 21 தத்துவங்களில் நம்ம மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிறது இருக்குது, அப்புறம் அந்தக்கரணங்கள் இருக்குது, அப்புறம் இந்த உடல் இருக்குது, இப்படி எல்லா தத்துவங்களையும் நம்ம நீக்கிக்கிட்டே போகிறோம், நேர்த்தி பண்ணிக்கிட்டே வரோம், ஒன்று ஒன்றா நீக்குவோம். அப்போ இந்த வேதாந்த சாஸ்திரமா அப்படி தான் சொல்லுது, நீ இதெல்லாம் நீக்கிக்கிட்டே வாப்பா, இது நீ இல்ல இது நீ இல்ல அப்படின்னு ஒவ்வொன்றையும் நேர்த்தி பண்ண சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்தூல சரீரம் நான் இல்லை, இந்த 5 புலன்கள் நான் அல்ல, மனம் புத்தி போன்ற அந்தக்கரணங்கள் நான் அல்ல, பஞ்ச பிராணங்கள் நான் அல்ல அப்படின்னு ஒவ்வொன்றாக நம்ம அனைத்து தத்துவங்களையும் அல்ல 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 அப்படின்னு நீக்கிக்கிட்டே வந்துட்டு, அப்புறம் எல்லா ஜீவர்களின் புத்தியிலும் உரைகின்ற அழிவற்ற கூடஸ்தனான நான் என்று சுட்டிக்காட்டியவுடன், ஆம் என்ற சம்மதத்துடன் அந்த சாஸ்திரம் மௌனமாகி விடுகிறது. இப்போ எல்லாத்தையும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த சாஸ்திரம் தன்னுள்ளே உரைகின்ற சைத்தன்யத்தை தான் அந்த இறைவனா பிரம்மமானு கேட்ட உடனே அதுக்கு மேலே பதில் சொல்லாமல் அப்படியே வந்து அமைதியாகிடுது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாரு. பாருங்கள், வெட்கி மௌனமானால் என்பது போல நீக்கி இதன்று இதன்று என சேடித்த பின் பரபிரம்மம் தன்னை பேசாமல் காட்டும் வேதம். அப்போ அந்த வேதம் வந்து இப்படி தான் சுட்டி காட்டிகிட்டே வருது, ஒவ்வொன்றா நீக்கிக்கிட்டே வருது. கடைசியாக அது இந்த சைத்தன்யத்தை எப்படி இவர் நிரூபிக்குதுன்னா, எல்லா ஜீவர்களின் புத்தியிலும் உரைகின்ற அழிவற்ற கூடஸ்தன் தானே அது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டின உடனே ஆம் என்ற சம்மதத்துடன் அப்படியே மௌனமாகி விடுகின்றது சாஸ்திரம் அப்படிங்கிறத சொல்கிறார் இந்த பாடலில், 9வது பாடலில். அப்புறம் 10வது பாடலில், முந்திய சங்கை தீர மொழிந்ததை அறிந்து கொள்வாய், பிந்திய சங்கை தீரப் பேசும் உத்தரம் நீ கேளாய், இந்திரியங்களுக்கு ராசன் இதயமாம் அதன் எண்ணங்கள் புந்தியும் மனமும் என்றே புறத்தகத்து உலாவியாடும். அதாவது என்ன சொல்றாரு இந்த பாடல்ல, முந்திய சங்கை தீர மொழிந்ததை அறிந்து கொள்வாய் அப்படின்னா, முன்ன ஒரு சந்தேகம் உனக்கு வந்துச்சல்ல, அதை நான் சொன்னதை நீ தெரிஞ்சுக்கிட்டியா, அதாவது வாக்கிற்கு பிரம்மம் எட்டுமா எட்டாதா என்பதை நீ அறிந்து கொண்டாய் அல்லவா, முந்திய சங்கை தீர மொழிந்ததை அறிந்து கொள்வாய். அப்போ பிரம்மம் வாக்கிற்கு எட்டுமா எட்டாதாங்கிறத நீ அறிஞ்சிக்கிட்ட இல்லையா. அடுத்தது 2வது சந்தேகமாக என்ன கேட்டேன், மனதிற்கு பிரம்மம் எட்டுமா எட்டாதா, பிந்திய சங்கை தீர பேசும் உத்தரம் நீ கேளாய். இப்போ 2வது சந்தேகம் நீ கேட்குற, மனசுக்கு பிரம்மம் எட்டுமா எட்டாதா அப்படின்னு நீ கேட்குற, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறார். முதல்ல வந்து அவன் கேட்டான் வாக்குக்கு தத்துவம் அசி அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் உபதேசம் பண்ணுது, அந்த மகா வாக்கியம் எப்படி வந்து பிரம்மத்தை காட்டி கொடுக்க முடியும், ஏன்னா பிரம்மம் வந்து வாக்கிற்கே எட்டாத ஒரு பொருளாச்சே, அதை போய் எப்படிங்க வாக்கிற்கு எட்டாத ஒன்றை நீங்கள் வாக்கில் எட்ட வச்சு தத்துவம் அசி அப்படின்னு நீ சுட்டி காட்ட முடியும் உங்களால், அவன் கேள்வி கேட்டான். அதுக்கு தான் அவர் விளக்கம் கொடுத்துக்கிட்டே வந்தார், இது வந்து வாக்கிற்கு எட்டாதுன்னு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கடந்த பாடல்களில் விளக்கம் கொடுத்துட்டார். இப்போ இந்த 2வது கேள்விக்கு பதில் சொல்ல போகிறேங்கிறாரு, பிந்தைய சங்கை தீர பேசும் உத்தரம் நீ கேளாய். அது என்னன்னா, முதலில் மனம் என்பதை நீ என்ன என்று அறிந்து கொண்டால் மட்டும்தான் அப்படிப்பட்ட மனதுக்கு அந்த பிரம்மம் எட்டுமா எட்டாதா என்பதை புரிந்து கொள்ள முடியுங்கிறார். அந்த அடிப்படையில் அனைத்து வெளிப்புற இந்திரியங்களான, இப்போ நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பஞ்சேந்திரியங்கள் இருக்குது, கண்கள் இருக்குது, காதுகள் இருக்குது, மூக்கு, நாக்கு, தோல் அப்படின்ற பஞ்சேந்திரியங்கள் இருக்குது. இதை வந்து நம்ம புறக்கரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நம்மக்கிட்ட மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கிற அந்த கரணங்கள் இருக்குது. இப்போ இது போன்ற இப்போ புறக்கரணங்களிலும் அகக்கரணங்களிலும் பிரதிபிம்பிக்கின்ற பிம்பங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரமான மூலப்பொருளாக சுத்த அறிவாக ஒரு அரசன் போன்று ஆத்மா இருக்கிறது அப்படிங்கிறார். பாருங்க, இந்திரியங்களுக்கு ராசன் இதயமாம் அதன் எண்ணங்கள் புந்தியும் மனமும் என்றே புறத்தகத்து உலாவியாடும் அப்படிங்கிறார். அப்போ இந்த ஆத்மாவின் அறிவில் தான் பிரதிபிம்பிக்கின்ற பிம்பங்களை தான் சிதாபாசன் சாஸ்திரம் சொல்லுது. அதாவது இங்க சிதாபாசன் அப்படின்னா அந்த சித்தினுடைய பிரதிபிம்பம், சித்துனா அங்க அறிவு, அதனுடைய ஆபாசம் அப்படின்னா அதனுடைய பிம்பம் அர்த்தம். அந்த அடிப்படையில அது ஜீவனுக்கு உள்ளும் புறமும் வெளிப்பட்டு அனைத்தையும் அறிகின்ற இந்திரியங்களுக்கான மனம், புத்தி போன்றவைகளாக இருக்கின்றது அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் அறிவனுடைய சிதாபாசன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், அதாவது ஒரு பிரதிபிம்பம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே வந்து அதான் நம்ம ஏற்கனவே ஓமானங்கள்லாம் நிறைய கொடுத்துட்டோம். அதாவது இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா கண்ணாடி முன்னாடி போய் என்னை நான் நிறுத்தி பார்க்குறேன். அப்போ என்ன மாதிரியே ஒரு உருவம் கண்ணாடியில் தெரியுது, அந்த கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கக்கூடிய உருவம் உண்மையிலேயே உண்மையானதா இல்லை வெளியிருக்கிற உருவம் உண்மையானதா அப்படின்னு பார்த்தா, இப்போ வெளியிருக்கிற நான் தான் உண்மையானவன், ஆனால் அந்த கண்ணாடியில் ஒரு தோற்றம் வந்து ஒரு மாயத் தோற்றம், வந்து போகின்ற தோற்றம். அந்த தோற்றம் எப்படி இருக்குது? நான் இருக்கிறதுனால அது எதிரில் பிரதிபிம்பிக்குது. அது போல இங்கே அறிவு இருப்பதனால் தான் இங்கே மனம்ங்கிற ஒரு விஷயமே இருக்குது அப்படிங்கிறது இங்கே சொல்ல வர்றாரு. அந்த அடிப்படையில் இந்த பாடலுடைய பொருள் புரியணும். பிந்திய சங்கை தீர பேசும் உத்திரம் நீ கேளாய், இந்திரியங்களுக்கு ராசன் இதயமாம் அதன் எண்ணங்கள் புந்தியும் மனமும் என்றே புறத்தகத்து உலாவியாடும். அது மனம்ங்கிற பேரில் புறத்தும் அகத்தும் உள்ளேயும் வெளியேயும் உலாவி ஆடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா எங்கள் எண்ணங்கள் தானே எல்லாமே அங்கங்கே உலாவிக்கிட்டு இருக்குது, அதை தான் இங்கே சொல்கிறாரு. மனம் என்றே புறத்தகத்து உலாவியாடும், அதில் எண்ணங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ அது எண்ணங்கள்ங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே வந்து இவ்வளோ விஷயங்களை நமக்கு உள்ளேயும் உள்ளேயும் காட்டி கொடுத்துட்ருக்கு. அப்போ அந்த எண்ணங்கள் மூலமாக எது அறியுது, இந்த அத்தனைக்கும் ஆதாரமாக எது இருக்கிறது அப்படின்னா அந்த சுத்த அறிவு தான் இருக்கிறது. அந்த சுத்த அறிவு எப்படி இருக்கிறதுன்னா, இந்திரியங்களுக்கு ராசனாக அரசனாக. அப்போ இது போல புற இந்திரியங்களும் அக இந்திரியங்களும் இருக்குது நம்மக்கிட்ட. பஞ்சேந்திரியங்கள், புறக்கரணங்கள் இருக்கு, அகக்கரணங்கள் இருக்கு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ங்கிறது. அப்போ இந்த அகக்கரணம் புறக்கரணங்களுக்கு ஆதாரமாக ராசன் போன்று, ராஜாவை போன்று ஆத்மா இருக்கின்றது அப்படிங்கிறது இந்த பாடலில் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன்ல சொல்றாரு, நீ முந்தைய கேள்வி பொருள் புரிஞ்சுக்கிட்ட, ரெண்டாவது கேள்விக்கு நான் பதில் இப்போ சொல்ல போறேன். இப்படி தான் விஷயம், இந்திரியங்களுக்கு ராசனாக அந்த ஆத்மா தான் இருக்கிறதுன்றத நீ தெரிஞ்சுக்கோ. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த மனம் நீ நினைக்கிற மாதிரி ஆன்மா இல்லாமல் இருக்காது, ஆன்மா இருப்பதனால தான் அந்த மனம் இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே சொல்ல வர்றாரு. அப்போ அதனால தான் நம்ம அந்த மனதின் மூலமாகவே இந்த அறிவை நம்ம அறிஞ்சிக்கணுங்கிறது தான். ஏன்னா நமக்கு அதான இப்போ கருவி. இப்போ நான் வந்து என்னை எப்படி அறிஞ்சிக்கணும், என்னுடைய முகம் எப்படி இருக்கிறது, என்னுடைய உடல் எப்படி இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்கணும்னா எனக்கு ஒரு கண்ணாடி தேவைப்படுதல்ல. அப்போ அந்த கண்ணாடியின் வழியில் தான் நான் என்னை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். என்னுடைய உருவத்தை நான் பார்த்து முழுமையாக நான் இப்படி தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அது போல இங்கே அறிவு மனமாக பிரதிபிம்பிக்கின்ற பொழுது அந்த மனம் இருந்தால்தான் அறிவை தெரிஞ்சுக்க முடியும். அந்த மனம் இல்லைன்னா அறிவு தெரிய போறதில்லை. அதுவும் அது எப்படிப்பட்ட மனம் இருக்கணும், தூய மனம் இருக்கணும். அதனால தான் மனதில் வந்து தேவையற்ற விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ கண்ணாடி எப்படி இருக்கணும், பளிங்கு போல அதில் எந்த ஒரு புகைப்பூட்டமும் இல்லாமல் அழுக்கில்லாமல் தெள்ள தெளிவாக அந்த கண்ணாடி இருந்தால் தான் அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் என்னுடைய முகமும் என்னுடைய உருவமும் பிரகாசமாக இருக்கும், தெள்ள தெளிவாக தெரியும். அதுவே ஒரு புகைப்படிந்த கண்ணாடியிலையோ ஒரு அழுக்கு படிந்த கண்ணாடி முன்னாடியோ போய் நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய முகமோ என்னுடைய உடல் உருவமோ தெள்ள தெளிவாக தெரியாது. ஏன்னா அந்த கண்ணாடி சரியில்லை, அழுக்கு படிஞ்சு கிடக்குது அல்லது பாதரசம் போய் கிடக்குது. அப்போ அதுபோல இந்த அறிவை அறிவதற்கு ஆதாரமான பொருள் என்ன நம்மிடத்தில் இருக்கின்றது அப்படின்னா மனம் தான் இருக்கிறது. அந்த மனம் எப்படி இருக்கணும்? கலங்கிய மனமாக இருந்தால் நம்ம பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியுமா? அப்படின்னா முடியாது. அதுதான் சாஸ்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கு. எப்படி ஒரு சூரிய பிரகாசம் வந்து தெளிந்த நீர்நிலையில பிரதிபிம்பிக்கின்ற பொழுது கண்ணாடி மாதிரி அப்படியே கிளியரா இருக்கிற தண்ணியில அப்படியே முழு சூரியன் தெரியுது, அல்லது இரவு நேரத்தில் ஒரு முழு நிலவு தெரியுது. அதுவே கலங்கிய குட்டை நீரிலே சேர்த்து தண்ணியில, அல்லது நீங்க ஒரு கல் எடுத்து போட்டு அந்த தண்ணியை கலக்கி விட்டுறீங்க, நல்லா இருந்த தண்ணியை வந்து கலக்கி விட்டுறீங்க, அப்போ அந்த தண்ணியில சூரியன் பிரகாசமா தெரியுமானா? இல்லை, அந்த சூரியனுடைய தெளிவு இல்லாமல் அதை கலங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம். அல்லது சந்திரனை பார்த்தீங்கன்னாலும் சந்திரன் தெளிவு இல்லாமல் கலங்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு தெல்ல தெளிவாக ஒரு பிம்பம் தெரியாமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நீர்நிலையை, அந்த குட்டையை நம்ம கலக்கி விட்டுறோம். அதுபோல இங்கு நம்ம மனம்ங்கிற ஒரு விஷயத்தை தெளிந்த லெவலில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, தெல்ல தெளிவாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அதில் நம்முடைய அறிவு பிரகாசிக்கும், பிரம்மம் தெரியும். அதுவே அந்த குழம்பிய மனதிலே, குழப்பமான மனதிலே, அல்லது குப்பைகளால் நிறைந்த மனதிலே, குப்பைகளால் அந்த பல்வேறு எண்ணங்களால் சூழப்பட்ட மனதிலே அந்த அறிவு பிரகாசிக்காது. அதை தான் நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பாடல்களெல்லாம் வந்து ரொம்ப சூட்சமமாக நமக்கு விளக்கங்களை கொடுத்துக்கிட்டே வருது. இந்த எல்லா விஷயங்களுக்கும் பிரதானமாக மனம் தான் இருக்கிறதுன்னு நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே ஒரு தனி மனிதன் தன்னை அறியாமல் இந்த பிரபஞ்சத்தையோ இறைவனையோ தெரிந்து கொள்ள முடியாது. அதுதான் கடந்த பாடங்களையும் சொன்னேன். இப்போ ஜீவ ஈஸ்வர ஜகத் அப்படின்னு ஒரு விஷயம், இப்போ ஜீவன் ஒருத்தர் இருக்கிறான், ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறான், ஜகம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, இந்த மூணு எங்கே இருக்குது, எப்படி இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆதாரமான பொருள் நம்மிடத்தில் இருக்கிற மனம்தான். அதை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம யாருன்னு நமக்குள்ளேயே விசாரம் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் இங்கே ஒன்றே ஆகிய பரபிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட பிரபஞ்சம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த ஆத்மாவினுடைய சக்தின்னு சொல்கிறோம். அப்போ சக்தினா எப்படி புரிஞ்சுக்கணும்? அதுலேருந்து வெளிப்பட்ட ஒரு ஆற்றல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஆற்றல்னு ஒரு சக்திங்கிறத நம்ம ஒரு உதாரணம் கொடுக்கலாம். இப்போ நானே கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறேன் அப்படின்னா, என்னுடைய உருவம் மாதிரி இன்னொரு உருவம் அங்கே எதிர் பிரதிபிம்பிக்குது அப்படின்னா, அது எப்படி தெரியுது? அந்த கண்ணாடிங்கிற ஒரு சக்தி இருக்கிறதுனால தானே. அந்த கண்ணாடிங்கிற ஒரு சக்தி இல்லைன்னா அங்கே வந்து என்னுடைய உருவம் கண்ணாடியில் தெரியாது, நான் மட்டும்தான் இருப்பேன். அப்போ என்னுடைய உருவத்தை இரண்டாவது ஒரு உருவமாக காட்டுவதற்கு ஒரு சக்தி தேவைப்படுகிறது, அதுதான் கண்ணாடி. அதுபோல இங்கே மனம்ங்கிற ஒரு சக்தி இருக்கிறதுனால தான் ஆத்மாவை அறிவதற்கு ஆதாரமாக இருக்குது அது. அப்போ அதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஜீவன் ஜகத் ஈஸ்வரன்கிற மூணு விஷயத்தை நம்ம விசாரம் பண்ணி பார்த்தா, இப்போ இருப்பது அந்த ஆத்மாவினுடைய சக்தி. அப்போ அந்த சக்தி எப்படிப்பட்டதாக இருக்குது? அதிலிருந்து வெளிப்பட்டு இருக்கிறது, பிரதிபிம்பமாக உதாரணம் கொடுக்குது சாஸ்திரம். அப்போ அந்த சக்தியில் என்ன, ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான்? பல்வேறு பரிமாணங்களில் பரவி கிடக்கிறான் இந்த பிரபஞ்சமாக. அப்போ ஒரு கேலக்சின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கேலக்சியில் ஒரு சூரிய மண்டலம் இருக்குது, அந்த சூரிய மண்டலத்தை சுற்றி கோடானு கோடி கோள்கள் இருக்கின்றது, அப்புறம் நட்சத்திரங்கள் நிறைய இருக்கின்றது. அப்போ அந்த கோடானு கோடி கோள்களில் பூமிங்கிற ஒரு கோளில் நாம் இருக்கிறோம். அப்போ நாம் எல்லாம் எங்கே இருக்கிறோம்? அந்த கேலக்சிக்குள்ளே இருக்கிறோம். அப்போ இது மாதிரி ஒரு கேலக்சி இருக்கான்னா, இல்லை, பல்வேறு கேலக்சிகள் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். அப்போ இது மாதிரி எத்தனையோ சூரிய மண்டலங்கள் இருக்குது. அப்போ இது எல்லையில்லாத இந்த பிரபஞ்சம் எங்கே தொடங்குது, எங்கே முடியுதுன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் இது. அதனால தான் இந்த பேரண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம என்னவா இந்த சாஸ்திரம் வர்ணிக்குது அப்படின்னா, ஈஸ்வரன்னு சொல்லுது, அதாவது ஆத்மாவினுடைய சக்தி அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த ஈஸ்வரனில் இருந்த சக்தியை நாம் தான் பிரித்து பிரித்து பார்க்குறோம். ஏன்னா நாம ரூபங்களை சூட்டிக்கிட்டு இதை வந்து சூரியனுங்கிறோம், அதை சந்திரனுங்கிறோம், அப்புறம் இதை ஒவ்வொரு கோள்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம், அதில் பூமின்னு ஒரு கோள் வச்சுக்கிறோம், அப்புறம் அந்த பூமியில் வந்து நம்மளுக்கே நிறைய பேர் வச்சுக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த பேரோட விட்டுறோமானா, இல்லை, அதில் வந்து நீ வேற நான் வேறேன்ட்டு வேற ஜாதியை வேற உருவாக்கிக்கிறோம். அப்புறம் இது மாதிரி நிறைய நம்மிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் ஏராளமாக இந்த மனதில் திணிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளே போட்டு போட்டு நம்ம நிறைய பிரிவினைகளால் சூழப்பட்டிருக்கிறோம். அப்போ ஏகப்பட்ட இந்த பிரிவினைகளை நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, இந்த பேத புத்தி நம்மக்கிட்ட அதிகமாக காணப்படுது. அப்போ இந்த பேத புத்தி இருக்கின்ற மனம் வந்து தூய மனம் ஆகாது. அதை தான் திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார், மனத்திற்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிறங்கிறார். யார் ஒரு மனதில் மாசற்றவனாக இருக்கின்றானோ அவன் தான் எல்லா அறங்களிலுமே மிக உயர்ந்த அறத்தை உடையவன் அப்படிங்கிறார். அப்போ அறங்கிற ஒரு விஷயம் என்ன? மிகப்பெரிய விஷயம், தர்மம்னு பேர் அதுக்கு. அந்த தர்மம் தான் எல்லாவற்றையும் தாங்குகின்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சனாதன தர்மம்ங்கிற விஷயம் என்ன பண்ணுது? இந்த மொத்த உலகத்தையே, இந்த பிரபஞ்சத்தையே அதுதான் தாங்கிட்டு இருக்குது. தர்மம் என்றால் தாங்குகின்றதுன்னு அர்த்தம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறம், ஒரு தர்மத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, மனத்திற்கண் மாசிலனாது. அந்த மனம் தூய்மையாக இருந்தால் தான் அந்த இறைவன் நமக்கு தெரிவான், அந்த அறிவு நமக்குள்ளே பிரகாசிக்கும். அப்போ மாசற்ற மனம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவரே விளக்கமாக கொடுக்குறாரு. அந்த இருமைகள் அற்ற மனம், வேத புத்தி அற்ற மனம். அப்போ அந்த இருமைகள்னால் நம்ம இறைவன் வேறு நான் வேறுங்கிற அந்த இருமை நமக்குள்ளே வந்துட்டாலே அந்த மனம் வந்து அழுக்கு படிந்த மனமாக மாறிவிடுகிறது. இப்போ இறைவனை நம்ம பிரித்து பார்க்குற மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புலகத்தில் நிறைய விஷயங்களை பிரித்து வச்சுக்கிறோம். இவன் வேறு நான் வேறு அவன் அந்த இது வேறுனு எல்லா விஷயங்களும் நம்ம பிரித்து 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 பார்க்குறோம். ஏன்னா நம்ம உடல்கள் அடிப்படையில் தான் பிரித்து பார்க்குறோம். ஆனால் அந்த உள்ளே இருக்கிற அந்த உணர்வை, அந்த சைத்தன்யத்தை, அந்த ஆத்மாவை நம்ம அறிந்து கொள்வதே கிடையாது. அப்போ எப்போ நாம் அந்த உணர்வை ஆத்மாவை பிடிக்கிறோமோ அப்போ நம்ம இந்த உடல் கடந்து அந்த ஆன்மா தான் நான் தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம பார்க்கும் இடமெங்கும் நீக்கமரம் நிறைந்திருக்கின்ற இறைவன் நமக்கு தெரிய வரும். அப்போ அதை தான் இங்கே சாஸ்திரங்கள் வந்து விளக்கிக்கிட்டே வருது. அந்த அடிப்படையில் தான் இவர் இங்கே சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த 10வது பாடலில் சொல்கிற விஷயம் ரெண்டு சந்தேகத்துக்கும் இந்த வெளியிருக்கிற புறக்கரணமோ எண்ணங்கள் மனம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் நீ இதை தெரிஞ்சிக்க முடியும்பா. இந்த ரெண்டு கரணங்களும் சுத்த அறிவாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிற்கு, அந்த ஆத்மா தான் இவைகளுக்கெல்லாம் அரசனாக இருக்கின்றது அப்படிங்கிறார். அப்போ அதுக்கு வந்து இந்த மனதிற்கு வந்து சிதாபாசன்கிற ஒரு பெயரை வச்சிடுறாரு. அவ்வாறு பிரதிபிம்பிக்கின்ற பிம்பங்களுக்கு வந்து சிதாபாசன்னு தெரிஞ்சுக்கோ. அது ஜீவனுக்கு உள்ளும் புறமும் வெளிப்பட்டு அனைத்தையும் அறிகின்ற இந்திரியங்களான மனம் புத்தி போன்றவைகளாக இருக்கின்றது அப்படின்னு தான் இங்கே இந்த பாடலில் முடிக்கிறார். 10வது பாடலில். இப்போ 11வது பாடலில் திருப்பி சொல்கிறார், உன்முகம் போர் கண்ணாடிக்குள்ளொரு முகம் கண்டார் போல் சின்மய வடிவின் சாயை சித்துப்போல் புத்தி தோன்றும், நின்மல விருத்தி அந்த நிழல் வழியாய் உலாவும் தன்ம நன்மகனே இத்தைத்தான் அன்றோ ஞானம் என்பார். இப்போ எதை ஞானம் சொல்கிறாருன்னு சொல்கிறார் பாருங்க. சிஷ்யனே, உன் முகத்தை போலவே கண்ணாடிக்குள்ள மற்றொரு பிரதிபிம்ப முகத்தை நீ காண்கிறாய் அல்லவா, அதுபோல பரமாத்மாவின் நிழல் அதாவது அந்த அறிவு பிரதிபிம்பித்து ஜீவனுக்கு வந்து சுய புத்தி போல காணப்படுகிறதுங்கிறாரு. உன்முகம் போல் கண்ணாடிக்குள்ள ஒரு முகம் கண்டால் போல, உன்னுடைய முகம் இருக்கிற மாதிரியே கண்ணாடிக்குள்ள ஒரு முகத்தை நீ பார்த்தீ இல்லையா, அதுபோல சின்மய வடிவின் சாயை, சின்மய வடிவின் சாயைனா அந்த சின்மயம்னா இங்க ஆத்மா அறிவுன்னு அர்த்தம். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஆத்மா வடிவின் சாயைனா நிழல், சித்து போல் புத்தி தோன்றும். அப்ப அந்த நிழல் என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரிஜினல் அறிவு மாதிரியே இங்க தெரியுது. அப்ப அதனாலதான் இங்க மனிதன் என்ன நினைச்சுக்கிறான், நான் நான்கிற அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பேரறிவனுடைய பிரதிபிம்பம் நம்ம கிட்ட பிரகாசிக்க ஆரம்பிச்ச உடனே இவன் தன்னை தனித்துவப்படுத்திக் கொள்கிறான். எந்த புரிதலில் வந்துடுறான்னா, இந்த பவுண்டரிக்குள்ள வந்துட்டு இந்த உடலை நானுங்கிறான், இந்த மனதை நானுங்கிறான். ஆனால் உண்மையா நான் நம்ம எதை சொல்லணும், தன்னிடம் இருக்கிற சைத்தன்யத்தை தான் சொல்லணும். ஏன்னா அது மட்டும்தான் உண்மை சத்தியம். ஆனால் அறியாமையில் என்ன பண்றான்னா, அந்த புத்தி பிரதிபிம்பிக்கிறத வச்சுக்கிட்டு தன்னுடைய புத்தியாக அதை கற்பிதம் பண்ணிக்கிட்டு அல்லது தன்னுடைய மனமாக அதை கற்பிதம் பண்ணிக்கிட்டு நான் நான்ட்டு அவன் தன்னுடைய உடலை வந்து அபிமானம் பண்ணுறான். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் நம்மக்கிட்ட வரணும். அது மாதிரி இவர் சொல்கிறாரு. அப்போ அந்த அதுபோல் களங்கமில்லாத ஈஸ்வர விருத்தி பிரதிபிம்பித்து ஜீவனில் சிதாபாசன் என்றவாறு உலாவுகின்றது. இவ்வாறு பிரதிபிம்பித்த பிரம்மத்தின் அறிவு தான் தன்னுடைய அறிவு என்பதை அறிந்து கொள்வதே தான் ஞானம் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. அதாவது இங்கே வந்து எந்த அடிப்படையில் தன்னுடைய அறிவாக அங்கே இருக்குது, ஆன்மாவினுடைய அடிப்படையில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே நான் மனம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு என்னுடைய அறிவு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா அது வந்து சாயை, அது வந்து நிழல், ஆன்மாவின் நிழல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் தான் இவர் சொல்கிறார், உன்முகம் போல் கண்ணாடிக்குள்ள ஒரு முகம் கண்டார் போல் சின்மய வடிவில் சாயை சித்து போல் புத்தி தோன்றும், நின்மல விருத்தி அந்த நிழல் வழியாய் உலாவும் தன்ம நன்மகனே இதைத்தான் அன்றோ ஞானம் என்பர். அப்போ அந்த மாதிரி களங்கமில்லாத அந்த ஈஸ்வர விருத்தி, தூய்மையான அந்த அறிவு சுரூபம், அந்த எல்லையற்ற ஆன்மா இந்த ஜீவனுக்குள்ளே சிதாபாசனாக பிரதிபிம்பிக்கின்ற பொழுது அது வந்து மனம் புத்தின்னு நம்மக்கிட்ட தெரிய வருது. ஆனால் அந்த மனம் புத்தி தான் உண்மையா அப்படின்னா இல்லை, அந்த உண்மையான அறிவு தான் நான். அந்த அறிவு இருப்பதனால்தான் இங்கே மனம்ங்கிற ஒரு விஷயமே இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்வது தான் இங்கு ஞானம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே ஞானம்ங்கிறது என்னன்னா, இந்த மனோ புத்தி அகங்காரம் எல்லாம் எங்கிருந்து வருது, அந்த ஆன்மா இருப்பதனால்தான், அதனுடைய பிரதிபிம்பம் தான், அதனுடைய சாயை தான் இது. அப்போ இது இதுவே இந்த அளவுக்கு இருக்குன்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம கிட்ட பிரதிபிம்பிக்கின்ற இந்த ஒரு சிறு துளியே இந்த அளவுக்கு நமக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்குது. எவ்வளவோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்குது, எவ்வளவோ விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த தூய அறிவு, அந்த முழு பிரகாசம் வெளிப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் இங்கே நாம் இதை தான் ஞானம் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. இதை தான் திருப்பதி கூட சொல்லும், அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் அப்படிங்கிற மூன்றில் அறிபவனாகிய மனம் அறிவு என்ற ஆத்மாவின் மூலமாக அறியப்படுகின்ற பொருள்களான இந்திரியங்களை கொண்டு அனைத்தையும் அறிகின்றது. அவ்வாறு அறிவது தான் ஆத்ம ஞானம் என்று கூறப்படுகிறது. அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருளுங்கிற அந்த மூன்று விஷயத்தில் இங்கே யார் அறிபவன்? மனசு தான் அறிபவன். ஏன்னா வெளியே இருக்கிற ஒரு விஷயங்களை எது பிடிச்சிக்குது? மனசு தானே பிடிச்சிக்குது. அப்போ அந்த அறிபவனாகிய மனசு என்ன பண்ணுது? வெளியே இருக்கிற பொருள்களை, அறியப்படும் பொருள்களை தெரிஞ்சுக்குது. இது இது இன்னது, இது ரோஜா மலர், இது மல்லிகை மலர் அப்படின்ட்டு வெளியே இருக்கக்கூடிய பொருள்களை அறியுது. ஆனால் இந்த அறிபவனும் அந்த அறியப்படும் பொருளும் எதனால் இருக்குது? அறிவு இருப்பதினால்தான், ஆத்மாவாகி அந்த அறிவு இருப்பதினால்தான் இந்த அறிபவனும் அறியப்படும் பொருளும் உண்டாகின்றது. அந்த ஆத்மா இல்லை அப்படின்னா இந்த இரண்டுமே இங்கே கிடையாது. இதை தான் கட உபநிஷத்து ஒரு மந்திரம் அழகாக சொல்லும், நான் தத்ர சூரியோபாதி, நான் சந்திர தாரகம், நேமா வித்யதோ பாந்திகி குதோயம் அக்னிகி, தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாக்ஷா சர்வமிதம் விபாதி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு கட உபநிஷத்தில். கட உபநிஷத்து ரொம்ப அற்புதமான ஒரு உபநிஷத்து. யமதர்மராஜனுக்கும் நசிகேதன்கிற ஒருத்தனுக்கும் நடந்த உரையாடல். அந்த உரையாடலில் யமதர்மராஜன் சொல்கிறாரு, நான் தத்ர சூரியோபாதி, நான் சந்திர தாரகம், இந்த சூரியன் பிரகாசிப்பதும் இந்த விண்மீன்கள் பிரகாசிப்பதும் இந்த நிலவு பிரகாசிப்பதும் எல்லாம் யார் இருப்பதினாலே? நீ இருப்பதினால்தான்ப்பா பிரகாசிக்குது. நீ இல்லாமல் இந்த ஒரு பிரகாசத்தை நீ பார்த்துட முடியாது. ஏன்னா உன்னிடத்திலே நீ அந்த ஆன்மாங்கிற அறிவு நீ இருப்பதினால்தான் இந்த பிரகாசமெல்லாம் நீ பார்க்க முடியுது. நீ ஏன்னா சூரியன்லேருந்து பிரகாசம் வந்துகிட்ருக்கு, சந்திரன்லேருந்து பிரகாசம் வந்துகிட்ருக்கு நீ நினச்சிட்டு இருக்கிற. ஆனால் உண்மையாக அந்த பிரகாசமெல்லாம் உன்னிடத்துலேருந்து தான் பிரகாசிக்கிறது. நீ இல்லைன்னா அதெல்லாம் பிரகாசிக்காது. அப்படி இருக்கும்போது நீ கோயிலில் காட்டப்படுகின்ற தீபாராதனையில் பார்க்குறிய ஒரு ஜோதி, ஒரு ஜோதி தீபம் காட்டுறாங்களே கற்பூர தீபம், அது நீ இல்லாமல் ஒளிர்ந்து விட முடியுமான்னு கேட்குறாரு யமதர்மராஜன் கேட்குறாரு. அப்போது இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சும்மா கோயிலில் போய் தீபாராதனை காட்டுறாங்கன்னா அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஒளி நான் இருப்பதினால்தான் ஒளிர்கின்றது. அந்த சூரியனே நான் இருப்பதினால்தான் ஒளிர்கின்றது, இல்லை என்றால் அங்கே சூரியனுக்கே வெளிச்சம் இல்லைங்கிறாரு. ஆனால் இதை கேட்கறதுக்கு நம்மளால் ஜீரணிக்கவே முடியாத மாதிரி இருக்கும். அது எப்படிங்க, நான் இருக்கிறதுனால சூரியன் பிரகாசிக்குமா, சூரியனுடைய சக்தி என்ன அப்படின்ட்டு. ஆனால் இங்கே எல்லாமே நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த ஆத்மாங்கிற ஒரு விஷயம் நம்ம இடத்துல உள்ளே இருந்துக்கிட்டு இத்தனை வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறது இந்த உடம்புக்குள்ளே உட்காந்துக்கிட்டு. அப்போ அதுவும் எப்படி, ஒரு ஒரு பவுண்டரிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பிரகாசத்தில் பிரகாசிக்குது. அப்படி இருந்துகிட்டே இவ்வளவு பிரம்மாண்டத்தை நம்ம காட்டி கொடுக்குதுன்னா அதனுடைய அகண்ட பிரம்மாண்டத்தை நம்ம எப்படி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியுமா? அதனால தான் வாக்கு கெட்டாததுங்கிறோம். ஏன்னா இதை வந்து பிரத்யட்சமாக இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்குன்னு சுட்டி காட்டிட முடியாது. எதை எதோட இதை ஒப்பிட முடியும்? வார்த்தைகளால் ஒப்பிடவே முடியாது இந்த ஆத்மாவனுடைய அற்புதத்தை. வார்த்தைகளால் சொல்லவே முடியாது, வர்ணிக்கவே முடியாத ஒரு பொருளை நம்ம ஏன் பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா அது அவரவர்களுக்கு அனுபவம் ஆகணும், அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான் மீண்டும் மீண்டும் இந்த பாடல்களும் செயல்களும் மகான்களும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தருடைய சுய அனுபவம், சுயஸ்வரூபம் அது. அப்போ அந்த சுரூபம் வந்து நமக்கு அனுபவம் ஆகிறது எப்படிங்கிறத நான் இப்போ ஏற்கனவே கடந்த பாடல்களே சொன்னோம், உதாரணம் கொடுத்தோம். இப்போ என்ன விஷயங்கள் உங்களுக்கு வெளியே பிரகாசமாக தெரிஞ்சாலும் தூங்கும்போது எல்லாம் காணாமல் போயிடுதே, ஏன் மனம் போய் காரண தேகத்தில் ஒடுங்கிடுது. அப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த மனசு போய் காரண தேகத்துக்குள்ளே ஒடுங்குனா வெளியே சூரியன் இருக்குதுன்னு தெரியல, சந்திரன் இருக்குதுன்னு தெரியல, இந்த உலகம் இருக்குதுன்னு தெரியல, எல்லாமே ஒட்டுமொத்தமாக காணாமல் போயிடுதே. அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாம் காணாமல் போடுறது எப்போ வருது? திருப்பி அந்த மனம் வெளிக்கிளம்பும்போது தான் எத்தனையும் வெளிக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியுது, வெளிச்சத்துக்கு வருது. அப்போ அந்த காரணத்தேகத்துலேருந்து மனம் விழிப்பு நிலைக்கு வந்துட்டா உடனே இந்த உலகம் விரியுது. அப்போ இந்த மனம் தானே அந்த ஆத்மாவனுடைய பிரதிபிம்பமாக இருந்துக்கிட்டு இவ்வளோ விஷயத்தை நம்ம காட்டி கொடுத்துட்டு இருக்கு. அப்போ அந்த மனம் இல்லாமல் போட்டால் இந்த டோட்டல் இந்த விஷயங்கள் பூரா மறைஞ்சி போயிடுமில்ல. அப்போ இது எல்லாம் இல்லாமல் போகிற ஒரு உறக்கமும் மரணமும் ஒரு சாம்பிள்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. இப்போ ஆள் தூக்கம் அப்படின்னு சொல்கிறோமே, நிரந்தர தூக்கம்னு ஒன்று இருக்குது, அதுதான் மரணம். தினசரி வந்து போகின்ற தூக்கம் வந்து சும்மா தற்காலிக தூக்கம். இப்போ இந்த தற்காலிக தூக்கத்திலேயே நாம் இந்த உலகத்தை விட்டுடுறோம் கொஞ்ச நேரம் தூங்கும்போது. அப்போ நிரந்தரமாக விட போகிற ஒரு நேரம் வரும்போது மொத்தமாக இந்த உலகம் இல்லாமல் இதே மாதிரி நமக்கு இருண்டு போயிடுமே, ஒன்றும் இல்லாமல் போயிடுமே. அப்போ அந்த இடம் தான் உண்மையா, அதுதான் சத்தியமானா சில ஞானிகள் புத்தர் போன்ற ஞானிகள் என்ன பண்ணுறாருன்னா, ஆமாம் அதுதான் சத்தியம், அதுதான் சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் இருட்டு, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, அங்கே ஒன்றுமே இல்லை, நத்திங் அப்படிங்கிறத இருட்டாக இருக்குது, அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவல்லையே நின்று போயிடுறாங்க. யாரு? மற்ற மதங்கள் சார்ந்தவர்கள். ஆனால் நம்முடைய தர்மம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி கிடையாதுப்பா. அந்த மாதிரி அந்த இருளை கூட ஒருத்தன் பார்க்குறான் பாரு, ஆழ்ந்த இருளாக இருக்குது, அது இருள்னு ஒருத்தருக்கு தெரியணுமல்ல. அப்போ அந்த இருள்னு ஒன்று தெரிஞ்சுக்கிறவன் யாரோ அதுதான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கொண்டு நம்மளுடைய சனாதன தர்மம் அதை தெளிவுபடுத்துது. அதுதான் நான் முன்ன கதைகளில் கூட உங்களுக்கு உதாரணம் சொல்லுவேன். இப்போ நம்ம ஒரு நாலஞ்சு நண்பர்கள் உட்காந்து ஒரு அறையில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் வீட்டில். அப்போ அந்த வீட்டில் வந்து திடீர்னு பவர் கட் ஆகிடுது. பவர் கட் ஆனவுடனே கும் இருட்டு. அப்போ எதிரில் இருக்கிற நண்பன் தெரியல, நம்ம நண்பர்களுக்கு முன்னாடி வச்சிருந்த ஸ்நாக்ஸு டீ எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சாப்பிட்லான்னு வச்சிருந்த பொருள்கள்லாம் கண்ணில் பார்க்க முடியல. அப்போ எதுவுமே தெரியாத அந்த சூழ்நிலையில் நான் இருக்கிறேனுங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? நம்மளே அனுபவப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி கும் இருட்டில் எதுவுமே தெரியாத பொழுதும் நான் இருக்கிறேன்ட்டு என்னை சுட்டி காட்டுவதற்கு மூன்றாவதாக ஒரு மனிதன் தேவைப்படுறானா, இரண்டாவதாக ஒரு மனிதன் தேவைப்படுறானா? அங்கேன்னா எவனுமே தேவையில்லை. நான் இருக்கிறேங்கிறது நானே அறிந்து கொள்ள முடியும். அதுதான் என்னுடைய சுயஸ்வரூபம். அப்போ அந்த இருட்டில் கூட நான் இருக்கிறேன்னு என்னை நான் உணர்ந்துக்கிறேன் பாருங்க, அதுதான் ஆன்மா. இந்த ஆன்மா தன்னைத்தானே எப்பயுமே ஸ்புரணம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஆன்மாவுடைய ஸ்புரணம் தான் நான் 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 நமக்குள்ளேருந்து கிளம்பிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த நான்கிற கிளம்புறதை நம்ம என்ன பண்ணுறோம், மனதில் கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு அகங்காரத்தில் நம்ம மாற்றிக்கிறோம். ஆனால் அது ஆன்மா தான் நமக்கு எப்போ புரிய வருதோ அப்போ நமக்குள்ளே ஆனந்தம் மலர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஆன்மாவை உணர்றது தான் தன்னுடைய இருப்பு, தன்னுடைய சுரூபம், தன்னுடைய இயல்பு. அது அது எப்படி உருவத்தில் பார்க்க முடியுமான்னா, இல்லை அது வந்து ஒரு அறிவு. அப்போ அந்த அறிவுங்கிறது எப்படி, தன்னைத்தானே உணர்கின்றது உணர்வு. பாருங்க எப்படி சாஸ்திரம் விளக்கம் கொடுக்குது பாருங்க, அது அறிவுன்னு சொல்லுது, அப்புறம் தன்னைத்தான் உணர்கின்ற உணர்வுன்னு சொல்லுது. அப்போ இங்கே உணர்வு அறிவுன்னு இங்கே பிரித்து பார்க்க முடியாது. அப்போ நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்னை நானே தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஸ்புரணம் தான் ஆன்மாவின் இருப்பு. அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுது சாஸ்திரம். அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் எங்கேயோ இருக்குது, பிரம்மாண்டமாக எங்கேயோ வெளியே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்காகத்தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு வருது சாஸ்திரம். இப்போ வெட்ட வெளியே அந்த எல்லை இல்லாத அந்த அகண்டத்தை எப்படி நீ தெரிஞ்சிக்குவ, இங்கிருந்து கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படின்னா இந்த சாதாரண மனதில் கண்டுபிடிச்சிட முடியுமா இந்த வெட்ட வெளியே? அது முடியாது. ஆனால் தன்னைத்தான் உணர்வதற்கு தன்னுணர்வில் தன் சொரூபத்தில் போயிட்டான், அது நமக்கே காட்டி கொடுத்துரும். ஏன்னா நான் இருக்கிறேங்கிறது என்னுடைய அறிவை இன்னொருத்தர் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சுயஸ்வரூபம், ஆத்மா, அறிவு நானாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே ஆத்ம ஞானம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வராங்க இந்த பாடல்கள் வழியாக. அதுதான் இங்கே சொல்கிறாரு, உன்முகம் போல் கண்ணாடிக்குள் ஒரு முகம் கண்டாற்போல் சின்மய வடிவில் சாயை சித்து போல் புத்தி தோன்றும், நின்மல விருத்தி அந்த நிழல் வழிவாய் உலாவும், தன்ம நன்மகனே இதைத்தான் அன்றோ ஞானம் என்பார். அப்போ இதை நீ புரிஞ்சுக்கிட்டே இதுதான்ப்பா உனக்கு ஞானம், இதுதான் ஆத்ம ஞானம்ங்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் ஆகிய அந்த மூன்றும் எப்பொழுது அந்த அறிவு இருக்கிறது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ அது மூன்று ஒன்றாகிவிடும். அவள் அந்த அறிவுக்கு வேறாக இங்கே எதுவுமே இல்லை, அறியப்படும் பொருளும் இல்லை, அறிபவனும் இல்லை. அப்போ இந்த மனம்ங்கிற ஒரு விஷயமோ, இந்த பிரபஞ்சம்ங்கிற ஒரு விஷயமோ அறிவு இருப்பதனால்தான் இருக்கிறது, அறிவு இல்லைன்னா எதுவுமே இருக்காது. அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த அறிவு தான் நான்கிறது நமக்குள்ளே தெரிஞ்சு நம்ம அதை அனுபவமாக்கும் பொழுது நம்முடைய சுயஸ்வரூபம், நம்முடைய சுயஸ்புரணம் நமக்குள்ளே மலர்ந்துக்கிட்டே இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த நிலையில தான் நம்ம இப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் போகும்போது இங்கே நம்ம வந்து நம்முடைய அந்த சொரூபத்தை தெரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலைப்பாடு ஏன் வந்துடுது அப்படின்னா, காரண தேகத்துக்குள்ளே போய் மனசு ஒடுங்கிடுச்சுன்னா சஞ்சித கர்மாக்குள்ளே போய் சிக்கிக்குது. அப்போ சஞ்சித கர்மாக்குள்ளே போய் மனசை சிக்கிக்கும் போது அதனால் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியலை. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அங்கே ஏகப்பட்ட குப்பைங்க இருக்குது. சஞ்சித கர்மாங்கிறது பல்வேறு பிறவிகளாக நம்ம சேகரித்து வைத்துக்கொண்ட பாவ புண்ணியங்களின் தொகுப்பு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுதான் காரண தேகம். அப்போ அந்த காரண தேகத்துக்குள்ளே போய் மனசை சிக்கிக்கிட்டால் அதுக்கு வந்து இன்னும் பல பிரச்சனைகள் தான் அங்கே இருக்கும். அது வந்து வெளிப்படும் போது மட்டும்தான், விழிப்பு நிலைக்கு வரும்போது தான் அந்த பிரச்சனைகளை தூக்கிட்டு வெளியே வரும். அப்போ தான் இந்த உலகமாக விரியும், அந்த உலகம் கூட நம்முடைய மனதுக்கு தகுந்த மாதிரி விரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நல்ல எண்ணங்கள் உள்ளவனுடைய நட்பு வச்சுருந்தோம்னா இந்த உலகம் நல்லவர்களாக தெரியும், நல்ல சூழ்நிலையாக தெரியும். கெட்ட நட்பு உள்ளவர்களோட வச்சுக்கிட்டோம்னா இந்த உலகம் நமக்கு கெட்டதாக தெரியும். அதுக்குண்டான சூழ்நிலைகளும் நமக்கு மாறிடும். ஏன்னா எல்லாமே இங்கே நம்ம அணுகிறதுல தான் இருக்குது. இந்த உலகத்தோடு நம்ம எப்படி பழகிறோம், எப்படி அணுகிறோங்கிறது தான் இங்கே நம்ம வாழ்க்கையே அமைஞ்சிருக்குங்கிறது தான் அப்போ இருந்தே சாஸ்திரம் சொல்லிகிட்டு இருக்கு. இப்போ நல்ல நட்பு எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா கோயிலுக்குள்ளே போய் உட்காந்து ஆனந்தமாக ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிக்கிட்டு பக்தி பண்ணிக்கிட்டு ஒரு ஆனந்த நிலையில் இருப்போம். கெட்ட நட்பு வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன ஆகிடுறோம், சிறைச்சாலைக்குள்ளே போய் தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்கிறோம். அப்போ சிறைச்சாலைங்கிறது இங்கே நரகம், கோயிலுங்கிறது சொர்க்கம். அப்போ இந்த சொர்க்கமும் நரகமும் நம்ம எங்கே இருக்குது, இதே பூமியில் தான் இருக்குது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறையிலே இதை ரெண்டு அனுபவிக்கலாம், ஆனால் நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறது தான் இருக்குது. அப்போ நம்ம சேரக்கூடிய சேர்க்கையும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையும் நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவை கொண்டு நன்மையை நோக்கி நம்ம நடைப்பயணம் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் இது மாதிரி விஷயங்களை நம்ம நல்லதை நோக்கி வர 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 நம்மளுடைய வாழ்க்கையில் சுபிச்சமும் சந்தோஷமும் நம்மை அறியாமலேயே வந்து சேரும். அப்போ இதை புரிஞ்சுக்கிறது தான் இந்த சாஸ்திரங்கள் இவ்வளோ தூரம் நமக்கு விளக்கம் கொடுத்துட்டே வருது. அப்போ அந்த வாழ்க்கை முறையில் நம்ம நம்ம அறிவாகத்தான் இருக்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கும் போது ஏன் அந்த காரணத்தேகத்தில் நம்மளால் பிடிக்க முடியல அப்படின்னா, அந்த சஞ்சித கர்மாங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் பிடிக்க முடியல. அப்போ நான் உண்மையிலே எப்போ நான் அதை பிடிச்சிக்கிறது, எப்படி பிடிச்சிக்கிறது அப்படின்னா, இப்போ இது போன்ற ஆத்மஞான விஷயங்களை நம்ம உள்வாங்கி உள்வாங்கி உள்வாங்கும் போது இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, அந்த பிரதிபிம்பம்ங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோமில்ல, அது இல்லாமல் போய் அந்த ஒரிஜினல் உருவம் மட்டும் வந்துடும். இப்போ நான்கிற ஒரு விஷயத்தை கண்ணாடிக்குள்ளே பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணாடியில் இருக்கிற பிம்பம் தான் நான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் என்னோடய ரியாலிட்டி எனக்கு தெரியாமல் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்களே பாருங்களேன், இப்போ நான் கண்ணாடி முன்னாடி நின்று தலை வாடுறேன், அப்புறம் கண்ணாடி முன்னாடி பவுடர் போடுறேன், கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு பொட்டு வைக்கிறேன், பட் இத்தனையும் நான் எதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறேன்னா அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய எண்ணெய் வச்சு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். காரணம் என்ன, இப்போ நான் கண்ணாடி பார்க்காம பொட்டு வச்சா வேற எங்கேயாவது வச்சுடுவேன், அதனால் கண்ணாடியில் இருக்கிற நெத்தியினுடைய நடுபாகத்தை பார்த்து பொட்டு வைக்கிறேன், அதே மாதிரி கண்ணாடியில் இருக்கிற முகத்தை பார்த்து நான் பவுடர் போடுறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே போய் நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான், எப்படி புரிஞ்சிக்கணும்னா, அந்த இமேஜினேஷனை தான் நான் சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பட் கொஞ்சம் நான் சிந்திக்க ஆரம்பித்தேன்னு வச்சுக்கிங்களேன், ஆனால் இது என்ன, இந்த கண்ணாடியில் இருக்கிறது தான் நான் இல்லையே, நான் இந்த பக்கம்ல இருக்கிறேன் அப்படின்னு ஜஸ்ட்டு என்ன நான் திரும்பி இந்த பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா கண்ணாடி இருக்கிற உருவம் காணாமல் போய் என்னுடைய ரியாலிட்டி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அது போல் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, அறிவு பிரகாசத்தில் வெளிப்பட்ட மனசு தன்னை உள்ளே பார்க்காம வெளியே பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்படி வெளியே பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணுதுன்னா, இந்த உலகத்தை உண்மை நம்புது, வெளி விவகாரங்களை போய் சிக்கிக்குது, அதில் வந்து சுக துக்கங்களை அனுபவிக்குது. அப்போ அந்த மனசை வந்து உள்ளே திருப்பணும். அப்போ அதை தான் கடவுள் அப்படின்ற வார்த்தையை கையாண்டாங்க. உள்கடை, நீ உள்ளே கடந்து வா, வெளியே தேடிக்கிட்டு இருக்காத, நீ வெளியே தேடுறதெல்லாம் வந்து உனக்கு இருக்கக்கூடிய புறப்பொருள், கண்ணாடி மாதிரி பிரதிபிம்பம். அதெல்லாம் பிரதிபிம்பத்தில் நீ எதை தேடினாலும் நீ தெரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா அது நான் இருக்கிறதுனால தான் பிரதிபிம்பமே இருக்குதுன்னு எப்போ புரிஞ்சுக்கிறியோ, அப்போ உன்னுடைய ரியாலிட்டி உன்னுடைய சோர்ஸுக்கு நீ திரும்பினீன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ உன்னுடைய ரியாலிட்டிக்குள்ளே வந்துடுவேன். அப்போ நான் தான் இதுன்னு தெரிஞ்சிக்குவேன். ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்களேன், கண்ணாடி முன்னாடி நம்ம மேக்கப் பண்ணும்போது நம்மளை மறந்துட்டு தான் நம்ம கண்ணாடியை பார்த்து மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு செகண்ட் நம்ம அந்த விழிச்சிக்கிட்டு, ஐயோ இது கண்ணாடியில் உருவத்தை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் இங்கெல்லாம் நிற்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு செகண்டு உங்களுக்குள்ள சுய சுந்தரம் திரும்பிச்சுன்னா, அந்த உடல் ரீதியாக எப்படி நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்கிறீர்களோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த உடலை உபமானமாக கூறிக்கிட்டு இருக்கிறேன், அதுவே ஆன்மாவின் அப்படித்தான். இந்த மனசை வச்சுக்கிட்டு வெளியே பார்த்துட்டு இருக்கிறத ஒரு செகண்ட் அந்த மனசை உள்ளே திருப்புங்க, அப்புறம் தான் உங்களை தெரியும், அறிவு தெரியும். அப்போ அப்படி மனசு எப்படி உள்ளே திரும்பணும் அப்படின்னா, அது தூய்மையான மனசாக இருந்தால் தான் திரும்பும், இல்லைன்னா சாமானியம் திரும்பாதுங்கிறேன் நான். ஏன்னா அது வெளி விஷயங்களை சிக்கிக்கிட்டு இருக்கு, புறத்தில் இருக்கிறதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு இருக்குது, அதில் மயங்கிட்டு இருக்குது, அதைத்தான் மாயைன்னு சாஸ்திரம் சொல்லிகிட்டே இருக்குது. வந்து போகிற பொருள்களில் போய் மனசு சிக்கிக்கிட்டு மயங்கிட்டு இருக்குது, இது உண்மை இல்லை, அந்த ஆன்மாவாகிய நான் இருப்பதனால்தான் இதெல்லாம் இருக்கின்றது அப்படிங்கிற புரிதல் எனக்குள்ளே வந்துட்டா, அப்போ இங்கே வெளியே பிரகாசிக்கக்கூடிய அத்தனையும் என்னுடைய சுயம் பிரகாசம். அப்போ நானே அந்த சுயம் ஜோதி, அப்போ நானே அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறது எனக்கு புரிய வரும். அதுதான் மகான்கள் சூட்சமாக பரிபாஷையில் சொல்லிகிட்டே இருக்காங்க. சும்மா அருட்பெரும் ஜோதினா வெளியே வந்து ஒரு தீபத்தை காட்டுறதுனால இறைவன் வந்துடுவானா, அதெல்லாம் வரமாட்டான். ஏன்னா நாமளாக உருவாக்கிக்கிற கற்பூர ஜோதி தான் அது, நாமளாக தீபம் பற்றிக்கிற தீபாரதம் தான் அது, அது நம்மளால் உருவாக்கப்பட்ட ஜோதி அல்லவான். இங்கே சாஸ்திரம் சொல்லக்கூடியது சுயம் ஜோதியை பற்றி பேசிகிட்டு இருக்கு. தன்னுடைய அகத்தை பாருங்குது, அப்போ தன்னுடைய சுயத்தை பாருங்குது. அப்போ நமக்குள்ளே திரும்புறதுக்கு நாம் வந்து வெளியே போகிற மனசை உள்ளே திருப்பணும். அப்போ அந்த ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சுயம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் நிறைய உதாரணங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சின்ன விஷயம் உங்களுக்குள்ளே ஃபயர் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம், அந்த இருட்டில் வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் கூட தெரியல, ஆனால் நான் இருக்கிறேன்னு என்னை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு விஷயம் போதும் உங்களை நீங்கள் பிடிக்கிறதுக்கு. அப்போ இருட்டில் வந்து நான் இருக்கிறேங்கிறது இன்னொருத்த எனக்கு காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அது போல் என்னை நான் தெரிந்து கொள்வதற்கு இன்னொன்று வேண்டியது இல்லைன்னு சொல்கிறேன். என்னை நானே தெரிந்து கொள்ள முடியும், ஆனால் நான் எங்கே சிக்கிக்கிட்டு இருக்கிறேன்னா மனசில் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன், புற விஷயங்களில் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன். அதிலிருந்து விடுபட்டு அந்த மனசை உள்முகமாக திருப்பும்போது தன்னுடைய சொரூபத்தை அது பார்த்துடும். பார்த்துட்டா அந்த மனசு இல்லாமல் போயிடும், அதுலேயே கரைஞ்சி போயிடும், அவ்வளவுதான். ஏன்னா எப்போ தன்னுடைய ரியாலிட்டி நமக்கு தெரிஞ்சு போகுதோ அப்போ கண்ணாடி முன்னாடி வேலை இல்லை. அப்போ அதே மாதிரி இந்த மனசு வந்து தன்னை தெரிந்து கொண்ட பிறகு அங்கே மனம்ங்கிற ஒரு விஷயம் இல்லை. அப்போ இந்த நிலைப்பாட்டுக்குள்ளே வந்தால் தான் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தை நம்ம கடக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்குங்க. இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்குறாரு பாடல்களில். இந்த சிஷ்யன் வந்து நிறைய சந்தேகங்களை கேட்க போகிறான், அடுத்ததும் கேட்பான். அதை வந்து அடுத்த வாரம் பாடலில் நம்ம பார்க்கலாம். இன்று இத்தோட இந்த பாடத்தை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.